திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவபோகசாரம் சொற்பொழிவு. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்
ஆன்மாக்களுக்கு சிவம் குருவாக வந்தால் அன்றி இந்த ஆன்மாவுக்கு ஆன்ம லாபம் கிட்டாது. அடுத்தார்கொண்டு எடுத்துக்கொண்டால் ஏ அவர் மாருட சட்டை தாங்கி வருகிறார் என்பதையெல்லாம் பின்னே வரக்கூடிய அந்த ஒரு ஆறாவது திருப்பாடலே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆகையினாலே இந்த திருப்பாடலிலே உள்ளின்று உணர்த்திய அந்த முதல்வன் குருவாக வந்து அருள் புரிகிறான் என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த திருப்பாடலிலே அருமையான ஒரு செய்தி, ஞான பிரகாசனாகி இருக்கின்றான் ஆரூரில் இன்று. அந்த இன்று என்பது நிகழ்காலம், எப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார் என்ற பொருளிலே வருகிறது. எப்பொழுதுமே நம்முடைய குருமூர்த்திகளானவர்கள் நம்மை போன்று பிறப்பு இறப்புக்குள் அகப்படாதவர்கள். அவர்கள் ஜீவன் முத்தர்கள். அவர்கள் ஜீவ சமாதி எய்தி இருப்பார்கள். சமாதி என்றால் நிட்டை கூடியிருத்தல். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என சொன்னார், சர்வ ஞானோத்தர ஆகமம் என்று ஒரு ஆகமம் இருக்கிறது, 28 ஆகமத்திலே ஒன்று. அந்த ஆகமம் எப்படி அமைந்திருக்கும் என சொன்னார், ஸ்ரீகண்ட பரமசிவனான அவர் முருகப்பெருமானுக்கு உபதேசம் செய்வதாக ஒரு ஆகமம் இருக்கிறது. அருமையான ஆகமம். இந்த சர்வ ஞானோத்தர ஆகமம் என சொல்லக்கூடிய இந்த ஆகமம் அப்படி தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த மொழிபெயர்க்கப்பட்டு அதற்கு எழுதியிருக்கின்ற அந்த உரை நூலுக்கு பேர் உத்திரத்தினம் என்ற பெயர் உண்டு. சில இடங்களிலே உரை நூல்களுக்கு சில பெயர்கள் வரும், உரை நூல்களுக்கு சில பெயர்கள் இருக்கும். அதிலே இந்த சர்வஞானோத்தர ஆகமம் என்று சொல்லக்கூடிய நூலுக்கு எழுதப்பட்ட இந்த உரைக்கு பேர் உத்திரத்தினம் என்று போட்டிருக்கோம். ஆகையினாலே அந்த நூலிலே ஒரு அருமையான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே சிவஞானிகளானவர்கள் எந்த தன்மையிலே இருப்பார்கள் என்பது அழகான செய்தி. இந்த உலகிலே இருக்கின்ற எல்லா உயிர்களும் இறைவனது, ஐந்தொழிலுக்கு உட்பட்டது. எப்படி ஒரு நாட்டிலே இருக்கின்ற எல்லா பிரஜைகளும் அரசனது ஆணைக்குள், அரசனது அதிகாரத்திற்குள் கட்டுப்பட்டதோ அதே போலவே எல்லா உயிர்களும் பரம்பொருளாய் எம்பெருமானுடைய ஐந்தொழிலுக்கு உட்பட்டவர்கள். ஆனால் இந்த ஜீவன் முத்தர்கள் என சொல்லக்கூடிய இந்த சிவ ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஐந்தொழிலுக்குள் அகப்பட மாட்டார்கள். அருமையான ஒரு செய்தி. அந்த ஐந்தொழில் என்பது எது? மல நீக்கத்திற்கு தானே. இவர்கள் மனம் நீங்கப்பட்டவர்கள் அல்லவா, அமரர் அல்லவா முந்தைய பாடல்களில் குறிப்பிட்டாரே. எனவே வெளுப்போ ஆகிவிட்ட அந்த துணியினை மீளவும் துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே போல இவர்கள் அமரராக இருக்கின்ற காரணத்தினாலே இவர்களுக்கு ஐந்தொழில் கிடையாது, ஐந்தொழில் அகப்பட மாட்டார்கள். எனவே இந்த சிவஞானிகள் மல நீக்கப்பட்ட காரணத்தினாலே சிவஞான அமிர்தத்தை உண்டு கொண்டு அசைவற்று ஐந்தொழிலே அகப்படாது பரம்பொருளைப் போலவே நித்தியனாகவே இருப்பர். அழகான செய்தி சர்வஞானோத்தர ஆகமத்தில் சொல்லப்படுகிறது. அந்த சிவஞானிகள் எப்படி இருப்பார்களாம்? சிவஞான அமிர்தம் பண்ணிக்கொண்டு பரம சிருஷ்டியில் கருமத்தில் அகப்படாது, பரம சிருஷ்டி கர்மத்தில் அகப்படாது என்றும் பரமசிவன் போலவே நித்தனாயிருப்பன். ஆகையினாலே இவர்களெல்லாம் என்றைக்கும் நித்தனாகவே இருப்பார்கள், சிவத்தைப் போலவே இருப்பார்கள். அவர்களுக்கு ஐந்தொழில் என்பது அவர்களில் அகப்படாதவர்கள். ஆகையினாலே தான் ஆரூரில் இருக்கின்றான் என்று அழகாக நம்முடைய குருஞான சம்பந்த தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் குருமூர்த்திகளுடைய பெருமையை நமக்கு உணர்த்துகிறார். குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் இந்த சொல்லாட்சி வைக்காவிட்டால் அந்த சிவஞானிகளுடைய பெருமை நமக்கு தெரியுமா? இந்த ஆன்மாக்கள் உணருமா? எவ்வளவு கருணை கொண்டு இந்த செய்தியினை இந்த இடத்திலே அழகாக ஆரூரில் இருக்கின்றான் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த ஆரூரில் இருப்பது எதற்காக இருக்கின்றான்? உயிர்களுக்கு ஞான அனுபூதியை மிகுவிப்பதற்காக இருக்கின்றான் என்று இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகின்றார். இப்படி உயிர்கள் பொருட்டு மானுஷத்தை தாங்கி வருகின்ற இந்த செய்தியைத்தான் தோத்திரமாக வைத்து நம்முடைய சம்பந்த சரணாலயர் நம்மளை குருஞான சமயத்தை துதியில சொல்லி காட்டுவார். சீரணியும் நுதலின் விழி மழு மான் நாகம் திருந்தும் எரி பொருந்துவிடம் தெரிந்திடாமல் தாரணி அன்பரை ஆள வேண்டி அவர் போல் வந்த சைவ சிகாமணி அவர் போல். அது எப்படி வருகிறார்? மாணவர்களைப் போலவே அவரும் வந்திருக்கின்றார் என்று சொல்லி காட்டுகிறார். அடுத்து குருவடிவாக வந்தார். குருவடிவாக வந்து இந்த ஆன்மாவானது குருவிடம் தன்னை ஒப்படைக்கின்றார். அப்படி குருவிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்பு அந்த அருட்குருவினால் அடைந்த பயனை நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அடுத்த திருப்பாடலில் நமக்கு உணர்த்துகிறார். தான் குருவினை அடைந்ததனால் தனக்கு என்னெல்லாம் நிகழ்ந்தது, என்ன பயனையெல்லாம் நான் அடைந்தேன் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். கண்டேன் இப்பாசம் கழிந்தேன் அமுதை முகந்து உண்டேன் சுகானந்தத்து உள்ளிருந்தேன் வண்டிமிற்கா தேனை பொழி கமலை செந்தமல பொற்பாத ஞான பிரகாசனையே நான். இந்த திருப்பாடலிலே குருவினா தனக்கு பாஷ நீக்கமும் அருள் விளக்கமும் இன்பப்பேரும் கிட்டியதாக உணர்த்தி காட்டுகிறார். அந்த திருப்பாடலினுடைய பொழிப்புரை வண்டுகள் ரீங்காரம் செய்கின்ற சோலையில் தேன் சொரிகின்ற அந்த சோலைகள் நிறைந்திருக்கின்ற திருவாரூரின் கண் எழுந்தருளியிருக்கின்ற ஞானப்பிரகாசம் என்னும் அருக்குறவரையே நான் எனக்கு ஆசான மூர்த்தியாக அறிந்து பற்றினேன். ரொம்ப முக்கியம். கொள்ளினும் சற்குருவே கொள்க. ஒருவனுக்கு குரு கிடைத்தால் போதாது, சற்குருவா இருக்கணும். ஆகையினாலே தான் திருமூலதேவ நாயனார் திருமந்திரத்திலே சற்குரு என்ற ஒரு பகுதியை செய்து அசற்குரு என்பதையும் செய்தார். அசற்குரு ஒருவனுக்கு கிடைத்து விட்டது என சொன்னால் அதனால் அவனுக்கு பயனடையாமல் போவதோடு மட்டுமல்லாது துன்பம் இழப்பும் வந்து சேர்ந்துவிடும். ஆகையினாலே இவனே நமக்கு சற்குரு என்று தெரிந்தார். திருவாரூரர் புராணத்திலே மணிவாசக பெருந்தகை குருவடிவமாக இருக்கிற அந்த பெருமானை சொல்றார். இங்கே நீ சிவம் என்பது என்ன, ஞானம் என்பது என்ன, போதம் என்பது என்ன என்பதை எனக்கு உணர்த்துவீரேயாகின் நீரே எமக்கு சற்குரு அப்படிவார். எவ்வளவு அருமையான செய்தி! இதுக்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுதே தெளிவு போட்டு விடும். ஆகையினாலே இந்த அழகாக சொல்லி காட்டுகிறார், ஆசான மூர்த்தியாக அறிந்து பற்றினேன். அறிந்து என்றால் இவரே நமக்கு சற்குரு என்று நான் பற்றினேன். அதனால் என்னிடம் இருக்கின்ற பாசக்கூட்டங்கள் நீங்க பெற்று இணையா திருவடியன் தலைமே வைத்தருமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்தொழுந்தேன். மாணிக்கவாசகர் இங்க அதேதான், பாசக்கூட்டங்கள் நீங்க பெற்று திருவருளாகிய அமுதத்தை முகர்ந்து பகிர்ந்தேன். அதனால் நான் பேரின்பத்திற்குள்ளே மூழ்கி இருக்கின்றேன் என்று இங்கே அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த பாடலிலே அருட்குருவனானவர் ஞானத்தை உணர்த்துகின்ற வழியிலே முதலில் பாஷ நீக்கமும் அதற்கு பின்பு உயிரிலே அருள் விளக்கமும் அதனால் இன்பப்பேரும் விளையும் என்பது இங்கே படிமுறையாக வைத்து அழகாக இங்கே பேசப்பட்டிருக்கின்றது. இங்கே நம்முடைய பெருமான் அங்கே என்ன சொல்லி காட்டுகிறார், சுகானந்தத்து உள் இருந்தேன் என்று சொல்லி காட்டுகிறார். அந்த பேரானந்தத்திலே நான் மூழ்கி இருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகிறார். எனவே இதிலே நம்முடைய பெருமானை தற்போதம் இழந்த அந்த நிலையிலே அந்த சிவானந்தத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றார். இதிலே என்ன பொருள் என சொன்னால், குருவினது அருள் ஆணைக்குள்ளே தான் அங்கே அடங்கி கிடப்பதாக, குருவினது திரு அருளுக்குள்ளே தான் அடங்கி கடந்து அதனால் பேரானந்தத்தை நான் இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று இங்கே சொல்லி காட்டுகிறார். குருவினது திருவடியினை சொல்லுகின்ற பொழுது இங்கே பொற்பாத ஞான பிரகாசன் என்று சொல்லி காட்டுகிறார். பொற்பாதம் என சொல்லப்பட்டது செம்பு கழிம்பு அவைகளெல்லாம் செம்பு பொன்னாகும் சிவாய நமையன்றேன். அதனாலே இங்கே பொற்பாதம் என்று சொல்லப்பட்டவனுடைய நோக்கம் அங்கே கழிவு என்பது இல்லாமல் தூய்மையானவன் அமரன் என்ற பொருளிலே வருகிறது. அடுத்து பொற்பாதம் என்பது இது செய்யப்படும் பொருளாக அங்கே கொள்ளப்பட்டு பொற்பாதம் என்று சொல்லக்கூடியது செம்பு பொன்னாவதை போல இவன் திருவடிப்பட்ட ஆன்மாவானது முத்தான்மாவாக மாறிவிடும் என்ற ஒரு பொருளும் உள்ளே மறைந்து கிடக்கின்றது. ஆகையினாலே நம்முடைய குருமூர்த்தியினுடைய திருவடியினை நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் பொற்பாத ஞான பிரகாசன் என்று சொல்லி காட்டுகின்றார். இதே கருத்தை திருக்குறளிலே கற்றதனால் ஆய பயன்கள் வாதறிவன் நற்றாள் தொடர் என்கின்றார். அங்கே நற்றாள் என்பது அது உயிர்களுக்கு வேண்டிய முக்தி பொருள் அங்கே பொருந்தி இருக்கின்ற காரணத்தினாலே ஆகையினாலே அந்த கருத்தை வைத்துக் கொண்டுதான் இங்கே நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் தன்னுடைய குருவினது திருவடியினை பொற்பாதம் என்று அழகாக போற்றி காட்டுகின்றார். இப்படி போற்றி காட்டிய பின்பு அடுத்த திருப்பாடலிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல செய்தியினை சொல்லி காட்டுகிறார். உள்ளிருந்து உணர்த்துகின்ற குருவானவர் ஏன் உள்ளிருந்தே உணர்த்தாமல் ஏன் மானுட சட்டை தாங்கி குருவாக வெளிப்பட்டார்? இதற்கு அருமையான ஒரு விளக்கத்தை நம்முடைய குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் ஏற்படுகிறார். ஏன் உள்ளிருந்து அதுவரை உணர்த்தி கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மாவுக்கு ஏன் இப்பொழுது மானுட சட்டை தாங்கி வெளியப்பட்டார் என்பது சொல்லப்படும். எப்பொழுதுமே ஆன்மாக்கள் மூன்று வகையாக வைத்து சொல்லப்படுகிறது. அந்த மூன்று வகை ஆன்மாக்கள் என சொல்லக்கூடியவர்கள் விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர். இந்த விஞ்ஞானகலர் என சொல்லக்கூடியவர்கள் அவர்களுக்கு இறைவனானவன் உள்ளிருந்து குருவாக இருந்து அவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். பிரளயாகலர் என சொல்லக்கூடியவர்களுக்கு நான் ஏற்கனவே கூறியபடி மான், மழு, சதுர்புஜம், நீலகண்டம் என்று முன்னிலையாக நிற்பார். சகலவர்க்க ஆன்மாக்களாகிய நமக்கு ஒரு மானுட சக்தி தாங்கி வருகிறார். ஏன் இப்படி வருகிறார் என சொன்னார், உள்ளிருந்து உணர்த்தியும் கூட இந்த ஆன்மா அறியாத காரணத்தினாலே என்ன செய்கிறார், அங்கே நம்முடைய பெருமான் வெளியே வருகிறார். எனவே உள்ளிருந்து உணர்த்தியும் கூட உணராத காரணத்தினாலே இங்கே வெளிப்படுகிறார். ஆகையினாலே தான் அழகாக எப்படி இருக்கிறது என சொன்னால், சாலைகளிலே சில இடத்துல மெல்ல போகணும். அப்ப சில இடங்கள்ல அந்த இடத்துல பள்ளிக்கூடம் மெதுவாக செல்ல ஒண்ணு அங்கே போர்டு போட்டிருப்பான். ஆனா இவன் என்ன செய்வான், அதையும் கவனிக்காம வந்து விடுவான் என்பதற்காக அங்கே வேகத்தடை என்று ஒன்று அமைப்பார்கள். வேகத்தடை அமைப்பதனுடைய நோக்கம் அந்த போர்டில் எழுதப்பட்டதை அறியாமல் வந்த காரணத்தினாலே அவர்களையும் இது பண்றதுக்காகத்தான் வேகத்தடை என்று வைக்கப்பட்டிருக்கு. இதே போலத்தான் உள்ளிருந்து உணர்த்தியும் கூட இவன் உணரவில்லை என்பதற்காக வெளியே மானுட சட்டை தாங்கி வருகிறான் என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார். உள்ளிருந்தே என்றும் உணர்த்துவினும் கண்டிலர் என்று உள்ளும் புறமும் ஆவோம் என்று மெல்ல நரர் உருவாய் ஆரூரில் வந்தான் நமை ஆண்டு அருள் புரி ஞான பிரகாசன். இறைவன் எவ்வளவு கருணை மிக்கவன் என்பதை இந்த திருப்பாட்டில் சொல்லப்படுகிறது. நம்மை ஆளாக கொண்டு திருவருளை கொண்ட ஞான பிரகாசன் என்ற குருமூர்த்தியானவர் நாம் எஞ்ஞான்றும் உயிருக்கு உயிராய் உள்ளின்று உணர்த்தி வரவும் அங்கன உணர்த்து மாற்ற இவன் உணர்ந்திலன் ஆகலான் இன்று அகத்தே அன்றி புறத்தும் வெளியின்று உணர்த்துதும் என கூறி உள்ளிருந்து நான் உணர்த்துகின்ற நான் புறத்தேயும் இருக்கின்றேன், கடந்தும் இருக்கின்றான், உள்ளும் இருக்கின்றான். அதனால்தான் கடவுள் பேர். உள் இருக்கின்றான், கடந்தும் இருக்கின்றான், அதனால்தான் கடவுள். ஆகையினாலே புறத்தேயும் இருக்கின்றேன் என்று உணர்த்தும்படியாக நம்மனோர் ஒருவரை போல மென்மையாக மனித உரு கொண்டு திருவாரூரின் கண்ணே வந்தருளினான் என்று அழகா சொல்லி காட்டுகிறார். உள்ளிருந்தே என்றும் உணர்த்துகிறீம் கண்டிலர் என்று உள்ளும் புறமும் ஆவோம் என்று மெல்ல நரர் உருவாய் ஆரூரில் வந்தான். எதற்காக, நமை ஆண்டு அருள் புரி ஞான பிரகாசம். நாம் இந்த பூமியில் வந்தது நம்முடைய கண்ம விஷயத்தால். இந்த ஞானாசிரியன்மார்கள் பூமிக்கு வருவது அவர்கள் நம்பிட்டுதான் வருகிறார்கள் என்று அவர்கள் பொருட்டல்ல. ஆகையினால் இந்த வந்து நமை ஆண்டு அருள் புரி ஞான பிரகாசன் என்று இங்கே இந்த செய்தியை அழகாக இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆக மூவகை ஆன்மாக்களுக்கு இங்கே எப்படி அருள் புரிகிறார் என்று இங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டு விட்டது. இந்த இடத்திலே நரர் உருவாய் ஏன் மாரடர் உருவிலே வருகின்றார், இதுதான் இந்த இடத்திலே நம்முடைய சைவ சித்தாந்தமானது அந்த இடத்தினை சொல்லுகின்ற பொழுது தீவகமா என்று சொல்லி காட்டுவார். தீவகம் என்றால் பார்வை விலங்கு. இந்த பார்வை விலங்கு என்பது என்ன? காட்டிலே இருக்கின்ற ஒரு வேடன் மானை பிடிக்க வேண்டும் என சொன்னால் தான் ஒரு வளர்க்கின்ற ஒரு மானை கொண்டு சென்று ஒரு இடத்திலே கட்டி போட்டு விடுவான். அந்த கட்டி போட்ட இடத்திற்கு முன்பாக அங்கே வலையினை கீழே விரித்து விடுவான். இந்த மான் பசு தலைகளை தின்னும்படியாக போட்டு விடுவான். தூரத்திலே இருந்து வருகின்ற காட்டில் இருந்து வருகின்ற அந்த மான் இங்கே ஒரு மானானது அழகாக இலைத்தலைகளை தின்னுகிறதே என்று இந்த வேளாண் வளர்க்கப்பட்ட இந்த மானை தன் இனம் தன்னோடு சேர்ந்த இனம் என்று அது அறிந்து தெரிந்து அது அந்த மானை நோக்கி வரும். அந்த வலையிலே சிக்கிக் கொள்ளும் வேடன் பற்றி கொள்வான். எனவே இந்த இடத்திலே இந்த மான் அன்றி வேற எது இருந்தாலும் அந்த காட்டு மான் வருவதில்லை. அந்த மான் தன் இனம் என்பதை காட்டி பிடித்து இழுப்பதற்கு. இதே போல்தான் குருமூர்த்தியானவர்கள் மானுடர்களாகிய நம்மை பற்றுவதற்கு மானுட சட்டை தாங்கி வருகிறார். ஏன் வருகிறார்? வேற்று வடிவிலே வந்தால் இவன் மலைந்து விடுவான், பயந்து விடுவான். ஆகையினாலே ஆன்மாவுக்கும் மலையும் பயமும் நீக்குவதற்காக மாண்டர்கள் போலவே அங்கே உருவெடுத்து வருகிறார். இதைத்தான் குருமூர்த்திகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அருமையான செய்தி. இதை திருவருள் பயனிலே பார்வை என மாக்களை பற்றி பிடித்தக்காம் போர்வை என காணா புவி. ஆகையினாலே அந்த மானுடைய சட்டை தாங்கி வருவது இந்த ஆன்மாக்கள் மறைந்து விடக்கூடாது என்பதற்காகவே நரர் உருவில் அங்கே வருகிறார். அப்படி வந்துகிறார். இந்த இடத்திலே ஒரு பெரிய செய்தி ஒன்றினை அங்கே சொல்லி காட்டுகிறார். அதாவது இந்த ஆன்மாவானது உள்ளிருக்கின்ற அந்த பரம்பொருள் அறியாமல் வெளியிலே மானவ சட்டை தாங்கி வருகிறார். இப்படி வருவது அந்த குருமூர்த்தியானது இரண்டு வகைப்படும். ஆவேச குரு, அதித்தேய குரு. ஆவேச குரு என்று சொல்லக்கூடியது ஆன்மாக்களுக்கு இறைவனே தானே நேரடியாக குருவாக விரும்புவான். அதிட்டேய குரு என சொல்லக்கூடியது பக்குவமுள்ள ஒரு ஆன்மாவை அதிட்டித்து குருவாக வருவார். மணிவாசக பெருந்தகைக்கு தானே ஒரு குருவாக வந்தார். ஆனால் அதே நேரத்தில் மிகண்ட தேவ நாயனாருக்கு அங்கே பசுவர்க்கத்திலே மிகுந்த பக்குவம் முதல்கின்ற மரணீக்கம் பெற்றிருக்கின்ற பரஞ்சோதி முனிவர் அங்கே குருவாக வருகிறார். கொற்றவங்கடி உமாபதி சிவாச்சாரியாருக்கு மறைஞான சம்பந்தரை அதிர்ஷ்டித்து குருவாக சுவாமி வர்றார். எனவே அந்த குருவடிவமாக வருகின்ற மறைஞான சம்பந்தரும் சிவனால் அதிர்ஷ்டிக்கப்பட்டவர், சிவனால் அனுப்பப்பட்டவர். அவர் சொல்லும் செயலும் சிவச்செயலே. ஆகையினாலே இங்கே ஆவேச குரு, அதிர்ஷ்டய குரு என்று ஒன்று வருகிறது. இந்த இடத்திலே சொல்லுகின்ற பொழுது இந்த பாகுபாடுகள் ஏன் என்பதை பின்னாலே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே ஒரு குறிப்பு தர்மபுர மடத்திலிருந்து வெளியிட்ட அந்த நூலிலே ஒரு சின்ன குறிப்பும் அங்கே காணப்படுகிறது. மணிவாசக பெருந்தகைக்கு மட்டும் ஏன் அங்கே இறைவனே நேரடியாக குருவாக வெளிப்பட்டார் என்பதற்கு அங்கே அருணை வடிவே முதலியார் அவர்கள் ஒரு சிறு குறிப்பை தருகிறார்கள். 63 நாயன்மார்கள் முதலான அனைவர்களுமே ஆன்மாக்களாகிய நமக்கு தெரியும் பொருட்டு அவர்கள் அன்பு நெறியை கடைபிடித்தவர்கள். ஆகையினாலே அவர்களுக்கு ஆவேச குருவாக வந்து அங்கே அனுக்கிரகம் புரிந்திருக்கிறார். அதே நேரத்தில் மணிவாசக சுவாமிகள் நூல் நெறியிலே அங்கே பின்பற்றிய காரணத்தினாலே குருவாக வந்தார். ஆகையினாலேத்தான் இந்த ஒரு சிறு குறிப்பும் இந்த நூலிலே காணப்படுகிறது. ஆகின ஆன்மாக்களுடைய பக்குவத்திற்கு ஏற்பதான் ஆவேச குருவாகவோ அதித்தேய குருவாகவோ அவர் வருகிறார் என்று இங்கே அழகாக இந்த செய்தி சொல்லப்படுகிறார். அடுத்து இந்த ஏழாவது திருப்பாடலிலே குருவினால் பாச நீக்கமும் அருள்விளக்கமும் ஆனந்த பேரும் அங்கே கிடைத்தது, அங்கே குறிப்பிடப்பட்டது. அப்படி குறிப்பிடப்படுகின்ற அந்த நிலை எப்படி இருக்கும் என்பதை இங்கே அழகாக சொல்லிக் காட்டுகிறார். அந்த மூன்றினில் பாச நீக்கமும் அருள் விளக்கமும் இந்த திருப்பாடலிலே ஏழாவது திருப்பாடலிலே சொல்லப்படார். பாச நீக்கமும் அருள் விளக்கமும் இந்த ஆன்மாவிடத்தை எப்படி நிகழ்கிறது என்பதை இந்த ஏழாவது திருப்பாடலில் குறிப்பிட்டு காட்டுவார். இருள் உதய நீக்கும் இரவியை போல் என்னுள் அருள் உதயம் நன்றாய் அருளி மருள் உதயம் மாற்றி அவன் ஆரூரன் மாமறையும் ஆகமமும் சாற்றிய ஞான பிரகாசன். அருமையான ஒரு செய்தி, உலகிலே நாம் காணக்கூடிய ஒரு செய்தியை இங்கே அழகாக சொல்லிக் காட்டுகிறார். நம்முடைய சைவத்தின் கண்ணே ஒளி என்பது சிவஞானத்தை குறிக்கும், அருளினை குறிக்கும். இருள் என்பது மறைப்பாகிய ஆணவ மலத்தின் தொழிலை குறிக்கும். உலகிலே நாம் காணுகின்றோம், ஒளியின் முன்பாக இருள் தொழிற்படாது. இதே போல ஆன்மாவை தொண்டு தொட்டே வந்தித்திருக்கின்ற ஆணவ மரத்தை அங்கே ஞானமாகி அந்த ஒளி, சிவஞானமாகி அந்த ஒளி, அருளாகி அந்த ஒளி வருகின்ற பொழுது அந்த ஆணவ மரமாகிய இருள் அங்கே தொழிற்படாது, மறைந்து விடுகிறது. இதை அன்றாடம் நாம் காணுகின்ற இந்த எளிய உதாரணத்தை வைத்து குருஞான சம்பந்த மூர்த்தியான அழகா குருஞான சம்பந்த மூர்த்தி குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருமையான செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறார். இப்பொழுது பார்க்கிறோம் இரவு, ஆனால் அதிகாலையிலே சூரியன் எழுகின்ற பொழுது இந்த இருளானது மறைந்து போய்விடுகிறது. இதே போன்றுதான் திருவாரூர் எழுந்தருளிக்கின்ற அந்த பெருமானுடைய அருள் தோற்றம் எனக்கு என்ன செய்தது, என்னிடம் இருந்த மருளினை நீக்கி ஞான ஒளியினை அங்கே காட்டுகிறது, ஒளி தோற்றத்தை காட்டுகிறது என சொல்லி காட்டுகிறார். இருள் உதய நீக்கும் இரவியை போல் என்னுள் அருள் உதயம் நன்றாய் அருளி மருள் உதயம் மாற்றி அவன் ஆரூரன் மாமரையும் ஆகமமும் சாற்றிய ஞான பிரகாசன். ஒளி தோற்றத்தினை தந்து இருள் தோற்றத்தினை போக்கும் ஞாயிறு போல நம் அன்றாட காணுகின்ற உண்டு உண்மையாக சொல்லிக்கின்றார். என் உள்ளத்தே அருள் தோற்றத்தினை குறைவர கொடுத்து மருள் தோற்றத்தினை துடைத்து அருளியவர், என்னிடம் இருக்கின்ற அந்த மருள் தோற்றத்தினை எனக்கு துடைத்து அருளியவர் யார், ஆரூரன் மாமறையும் ஆகமும் சாற்றிய ஞான பிரகாசன். அழகாக இங்கே சொல்லி காட்டுகின்றார், எனக்கு ஆகமமும் வேதத்தினுடைய அந்த பொருளையும் உணர்த்தி என்னை தெளிவித்தார் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். ஏன் மாமறையும் ஆகமமும் சாற்றிய குறிப்பிட்டு காட்டுகிறார் என்றார், அவைகளெல்லாம் பொருந்துமாற்றால் நான் சிந்தித்து தெளிவதற்காக வேதத்தையும் ஆகமத்தையும் எனக்கு உபதேசம் செய்தார். ஆகையினாலே தான் தீட்சையிலே ஒன்றாக அங்கே சாத்திர தீட்சை என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. திருவாரூரர் புராணத்திலே திருப்பெருந்துறையிலே மணிவாசக பெருந்தகைக்கு சாத்திர உபதேசம் செய்யப்பட்டது. இதை வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் என்று தனியாகவே திருவிளையாடல் புராணத்திலே வைத்து காட்டப்பட்டிருக்கிறது. திருப்பெருந்துறை சருக்கத்திலே அப்படியே கடவுள்மா முனிவரும் திருவாரூரர் புராணத்திலே அந்த சாத்திர உபதேசம் செய்ததை நமக்கு அப்படியே எடுத்து காட்டியிருக்கிறார். ஆகையினாலே இந்த ஆகமமும் வேதத்தையும் எனக்கு உபதேசம் செய்தார் என்று இங்கே அழகாக இந்த நூலிலே வைத்து இங்கே சொல்லி காட்டப்படுகிறது. இது எதை கொண்டிருக்கின்றது என சொன்னால், மருள் என சொல்லக்கூடியது ஆணவ மலச்சேட்டை, பொருள் அல்லனவற்றை பொருள் என்று உணர்கின்ற அந்த மயக்கம். அது உதயத்திலே சூரிய உதயம் எழுந்தவுடன் ஒளி மறைவதைப் போல ஞான உதயம் பெற்ற பின்பு அங்கே அழகாக அந்த மருளானது மயங்கி விட்டது என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த இடத்திலே இருள் நீங்கி ஒளி பிறக்கிறது, இதைத்தான் இங்கே சொல்லி காட்டுகிறார். இந்த இருள் நீங்கி ஒளி பிறக்கிறது தான் இந்த ஆன்மாவில் நிகழ வேண்டியது. ஆகையினாலே தான் இந்த மார்கழி மாதத்தை வழிபாட்டிற்கென்றே நம்முடைய ஆண்டவர்கள் வைத்தார்கள். இந்த மார்கழி என்பதனுடைய ஒரு பொருள் என்ன என்று சொன்னால், மார் என்றால் இருள், களி என்றால் கழிதல். எனவே ஆன்மாவை வந்தித்திருக்கின்ற அந்த இருள் கழிதல் வேண்டும் என்பதற்காகத்தான் வழிபாட்டிற்கென்றே இந்த மார்கழி மாதத்தை வைத்திருக்கின்றோம். இந்த மார்கழி என்று சொல்லாட்சி அங்கே இருள் நீங்கி ஒளிபரத்தல். எனவே தேவ ஆண்டின்படி இந்த மார்கழி மாதமானது இரவு முடிந்து புலரும் வேலை. ஆகையினாலேதான் அந்த இரவு பகல் என்ற தத்துவத்தை வைத்து இங்கே மார்கழி என்று இந்த மாதத்திற்கு ஆண்டோர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த மார்கழி என்கின்ற இந்த சொல்லாட்சியை திருமூல தேவநாயனார் திருமந்திரத்திலே பயன்படுத்துகிறார். இழைக்கின்ற நெஞ்சத்து இருட்டறை உள்ளே முளைக்கின்ற மண்டலம் மூன்றிலும் ஒன்றி துளை பெறும் பாசம் துருவிடும் ஆகில் இழைப்பின்றி மார்கழி ஏற்றம்மதாமே. எனவே இந்த மார்கழி என சொல்லக்கூடியது அழகாக அந்த மருள் நீங்கி ஒளி பிறக்கும் காலமாக வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இப்படி இந்த ஆன்மா அந்த மருள் நீக்கி இருள் எப்பொழுது கிடைக்கிறது, குருவினது சகாயத்தினாலே தான் கிடக்கும். இந்த குருவினது சகாயத்தினாலே தான் இது கிடைக்கிறது என்பதைத்தான் அனுபவமாக நம்முடைய அசோபோபசாரத்திலே குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் உணர்த்தினார். இதே அனுபவத்தை நம்முடைய மணிவாசக சுவாமிகள் திருவாசகத்திலே கோயில் திருப்பதிகத்திலேயும் இந்த செய்தியை உணர்த்தி காட்டுகிறார். இன்றன கருளி இருள் வடிந்து என் உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பு அற நினைந்தேன் நீயரா பிரிது மற்று இன்மை சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துரை உரை சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை ஆருன்னை அருகிற்பாரே. எனவே குருவினால் இந்த ஆன்மாவை வந்தித்திருக்கின்ற இருள் நீங்கி அங்கே அந்த ஆன்மாவிடத்தே ஞானம் பிரகாசிக்கிறது. எனவே இந்த திருப்பாடலிலே இப்பொழுது பாச நீக்கமும் அருள் விளக்கமும் இந்த ஆன்மா குருவின் சகாயத்தால் பெற்றது உணர்த்தப்பட்டது என்று கூறி இந்த அளவிலே இன்றைய செய்தியினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.